தூயமேனி சுடர்விடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழிற்பெற அணிந்தும். எனவே மலங்களை அறுக்கக்கூடிய வண்ணம் சூலத்தை ஏந்தியிருக்கின்ற பெருமான், அவனுடைய உடம்பு தூயமேனி, அது அருளே திருமேனியாக கொண்டிருப்பவன். எனவே அந்த சுடர்விடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை, இங்க காதலன் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆன்மாக்கள் மாட்டு அருளுடையவன் என்பதால் அவன் காதலன், உயிர்களை விரும்புபவன். ஏன், உயிர்கள் இன்பம் பெற வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவன். அப்படிப்பட்ட பெருமான் மாலை அணிந்திருக்கிறான், கழுநீர் மாலை. இதுக்கு செங்குவலை மலர் என்று பேர். கழுநீர் மாலை என்பது செங்குவலை. குவலை மலர்ல கருங்குவலை இருக்கிறது, செங்குவலை இருக்கிறது. இங்க சொல்லப்படுது செங்குவலை. எனவே காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும். எனவே செங்கழுநீர் என்று சொல்லப்படுகிற செங்குவலை மலரை, அந்த மாலையை தன்னுடைய இதுல அழகாக பொருத்தமாக, நீங்க அவருக்கு எதை போட்டாலும் அழகா இருக்கு. பாம்ப மாலையா போட்டாலும் நல்லா தான் இருக்குது, செழுநீர் மாலையை அணிந்தாலும் அவருக்கு அழகா தான் இருக்குது. நீங்க இது சில பேர் நம்ம நம்மளுடைய தோற்றத்திலே பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு எந்த ஆடை உளுத்தினாலும் அழகாகவே இருக்கும், ஒரு சிலருக்கு என்னதான் அழுத்தினாலும் அழகு வராமதான் இருக்கு இல்லைங்களா. அது அவங்க உடல் வாகு. அதான் நம்ம பெருமானுடைய உடல் வாகு எப்படி இருக்குது, எதை போட்டாலும் அழகாவே இருக்கு. அவருக்கு பாம்பை போட்டு நின்னாலும் அது அவருக்கு அழகை தந்துதான் நிக்குது. அவருடைய எண்ணங்க இது கொஞ்சம் அசிங்கமா இருக்குது பாருங்க. நெற்றியில கண் இருக்குது, அது அழகாவே இருக்குது இல்லைங்களா. கண் நமக்கெல்லாம் நெற்றியில ஒரு கண் இருந்தா விகாரமா தான் இருக்கும், அவருக்கு அது அழகா இருக்குது. அது பாம்பு போட்டாலும் அதுவும் அழகா இருக்கு, புளித்தொழானை உரித்து இருந்தாலும் அழகாத்தான் இருக்குது, யானை உரி போத்து இருந்தாலும் அழகாத்தான் இருக்குது. எதுலதான் அவர் அழகு இல்லாம இருக்குது, ஆக அவரை காண்கிற கோலம் எல்லாம் அவர் எது செய்தாலும் அழகா இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த செழுநீர் மாலை அப்படிங்கறத சொல்லுகிறார். நீங்க சித்தாந்தத்துல போற்றி பகருடை என்ற ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூல்ல பாத்தீங்கன்னா போற்றி பகருடை இல்லைங்க, அதாவது நெஞ்சு விடுத்து அந்த நூல் பாத்தீங்கன்னா உமாபதி சிவம் தனது ஆசிரியருக்கு தன் நெஞ்சை அனுப்புகிறார். தன் நெஞ்சை கூப்பிட்டு நீ போய் என் குருநாதரை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறார். நெஞ்சை அனுப்பும் போது இப்ப நாம இங்கிருந்து சொல்றோம், நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இங்க போப்பா, இவ்வளவு தூரம் போன இடது வைப்பை திரும்பு, அப்புறம் திருப்பி நேரா போ, அப்புறம் வலதுலிபுரம் திரும்பு, அப்புறம் மறுபடியும் நேரா போ, அங்க இன்னும் அடையாள லேண்ட்மார்க் இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் கடந்து போய் நின்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும், இத்தனை நம்பர் கதவு, இங்க போய் பாரு அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. அதே மாதிரி தன் நெஞ்சுக்கு சொல்ற குருநாதர் என்ன சொல்றாரு, நீ இங்கிருந்து புறப்படு, என் குருநாதன் இருக்கிற இடம் இங்க பெண்ணாகலத்தில் இருப்பாரு, நீ போகும்போது வழியில என்னென்ன தடைகள்லாம் வரும். தடைனா அங்கங்க ஒவ்வொருத்தரும் கடை போட்டு வச்சிருப்பான், பார்த்து அந்த கடையை பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு மயக்கமாக இருக்கு, கடைக்கு உள்ள போயிட்டு வந்துடலாமா உள்ள போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு போயிட்டு வந்துடலாமா நினைச்சுதான் நீ போவே. ஆனா உள்ள போனீங்கன்னா வராமையே இருந்தாலும் இருந்துடலாம். அதனால ஒவ்வொருத்தங்க இன்னென்ன மாதிரிலாம் உன்னை மயக்கம் செய்வாங்க, அந்த மயக்கத்துக்கெல்லாம் நீ உள்ளாகாம என் குருநாதரை போய் பார்த்துட்டு திரும்பி வா. சரி இது என்ன சொல்றது, சரிங்க குருநாதா போயிட்டு வரேன் அப்படின்னு நெஞ்சு போகுது. போயிட்டு எங்கேயாவது போற வரைக்கும் போயிட்டு நம்ம ஒரு போறக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும், வர்றக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து பொழுதை கழித்து விட்டு குருநாதா நான் பார்க்க போனேன், குருநாதரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அல்லது போய் பார்த்தேன் அவரு, சரி சீடன் எப்படி இருக்கான்னு கேட்டார், நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்டார், ரொம்ப அழகா இருக்கிறார், ரொம்ப அருமையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்துட்டேன்னு கூட பார்க்காமலே கூட சொல்லிடலாம். அதனால என்ன சொல்றாரு, நீ போனேங்கிறதுக்கு சாட்சியாக என் குருநாதர் மாலை அணிந்திருப்பார், அதுல மாலையில ஒரு மாலை நீ வாங்கிட்டு வா. நெஞ்சு வீடு தூதுல இப்பதான் பார்த்துருக்காரு, நீ போய் பார்த்துட்டு மாலையை வாங்கிட்டு வந்தாதான் நீ என் குருநாதரை சந்திப்பேன் என்பதை நான் நம்புவேன் அனுப்புறேன் நெஞ்ச. அதான் நெஞ்சு விடுத்து செழுநீர் மாலை. ஆக இது கழுநீர் மாலை, ஆக கழுநீர் என்பது செங்குவலை மலர். ஆக இறைவன் அணிந்திருக்கிற மாலையில ஒன்றை நீ வாங்கி கொண்டு வந்து விட்டால் நீ என் குருநாதரை சந்தித்தா என்பதை நான் ஒப்புக்கொள்வேன். அது மாதிரி இங்க பெருமான் ஆசிரிய கோலம் தாங்கி நிற்பதனால அவர் அணிந்திருக்கிற மாலை செங்குவலை மலர் மாலையாக அணிந்திருக்கிறார். எனவே கழுநீர் மாலை என்று குறிப்பிடுகிறார். காதலனாகி, காதலன் என்பது ஞானாசிரியனாகிய கோலம், காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக, ஏழு என்றால் பொருந்த பொருத்தமாக அப்படின்னு, ஏழுடைத்தாக எழில் அழகு பெற அணிந்தும் அவர் அணிந்திருக்கிறார். அரியொடு பிரமர்க்கு அளவறி ஆதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். எனவே இவ்வாறு திருமாலும் பிரமம் காண முடியாது நிற்கக்கூடிய அந்த தலைவன் பரிமாவின் மிசை. எனவே அவன் குதிரையில வருகிறான். இங்க குதிரை என்பது வேதமாகிய குதிரை என்று சொல்லப்படுவது. எனவே பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் என்று குறிப்பிட குதிரை மீது அமர்ந்து கொண்டு வருகிற கோலம். எனவே அவ்வாறு குதிரை மீது அமர்ந்து வருகிறார் அது சொல்ல. இதையே வேறு வகையா சொன்னீங்கன்னா குதிரைக்கு இன்னொரு பேரு வாசின்னு பேரு. வாசின்னா குதிரைன்னு அர்த்தம். அப்ப நம்ம விடுகிற மூச்சு காத்துக்கு வாசின்னு பேரு. அந்த மூச்சு காத்தை வாசியா அதாங்க வாசி யோகம் என்று சொல்வது. அதனால அது அந்த குதிரை உடையவன் அப்படிங்கிறனால இங்க குதிரை என்று பொதுவா தெரிந்து கொள்ளலாம். அவனுடைய வாகனமாக இருப்பது குதிரையாக இங்கே சொல்கிறார். அரியோடு பிரமர்க்கு அறியாதவன் அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு அந்த பெருமான் இங்க உறுதியாக வருகின்ற ஒன்று குதிரையின் மீது வருகிறான் அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார். மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டினாலே பழம் பதியாகவன். இறைவன் நமக்கு அருளுகின்ற நிலை மீண்டு வாரா வழி. இதாங்க மீளா நெறி அப்படின்னு பேர். இப்ப மீண்டு வாரா வழின்னு சொன்னா மீண்டு வருகிற வழி ஒன்னு இருக்கணும். போனா திரும்பாத வழி ஒன்னு இருக்குது. போனா திரும்பி வருகிற பாதை ஒன்னு உண்டு. அப்ப இங்க எப்படி கருதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம் முதலான உலகுக்கு செல்லுகின்ற உயிர் மீளரும் மண்ணில் வந்து பிறக்கும். நரகம் முதலான உலகத்துக்கு செல்லுகின்ற உயிரும் மீண்டும் மண்ணில் வந்து பிறக்கும். அப்ப உயிர் பாவத்தின் காரணமாக நரகம் முதலான உலகத்துக்கு செல்லுகின்ற உயிர் மீளவும் பிறக்கும். அதுபோல புண்ணியத்தின் பயனாக சொர்க்கம் முதலான உலகத்துக்கு செல்லுகிற உயிரும் மீளவும் பிறக்கும். அது பிறவாத இடம் எது அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டையும் கடந்து மூணாவதாக ஒரு நிலை அது சிவபுரம் என்று சொல்லப்படுகிற நிலை. அங்க போனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அங்க ரெண்டு நிலை உண்டு. ஒன்று பதம் இன்னொன்று பரம். பதம் என்பது மூணு நிலை. அதாவது சிவலோகத்தில் இருத்தல், சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல், சிவபெருமானை போல இருத்தல், மூணு நிலை. இந்த மூன்று நிலையில இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இறைவன் கருதுனா கீழ அனுப்பலாம். அவங்க வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்க அங்கேயே இருந்துகிட்டு அப்படியே இறைவனோடு கலந்து விடலாம். ஆனா இறைவன் நினைந்தால் அவர்கள் அங்கிருந்து அனுப்ப முடியும். சட்டத்தில் இடம் கொடுத்திருக்கிறான் இறைவன். அப்படி வந்தவர்கள் தான் நம்முடைய சுந்தரர், நம்முடைய ஞானத்தம் வந்த பெருமான், நம்முடைய மணிவாச, நம்முடைய எல்லாருமே அங்கிருந்து வந்தவர்கள் தான். ஆக அவங்களத்தான் கீழ அனுப்பி இருக்கிறார். மறவாது இருந்தவரை மறக்குமாறு செய்து மண்ணில் பிறக்குமாறு பணித்தார் என்பது திரு திருத்தி தேவாரத்துல ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. மறக்குமாறு இல்லாத என்னை மறப்பித்து மண்ணில் வந்து பிறக்குமாறு செய்தாய், வந்து இழுக்குகின்றது என்னையே என்பார் ஞானசம்பந்த பெருமான். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாள சுந்தராக இருந்தார் என்பது அறியப்பட்ட செய்தி ஒன்று. குடமுழா நந்தீசனை வாசகனாக கொண்டார் என்பது அப்பர் பெருமானின் வாக்கு. மணிவாசக பெருமானை பற்றி குறிப்பு குடமுழா வாசகனை நந்தீசனாக கொண்டார். ஆக நந்தியம் பெருமான் தான் மணிவாசகராக வந்து தோன்றினார் என்பது ஒரு வகையான சான்று காட்டப்படுகிறது. எனவே திருப்பெருந்துறையில் நந்தியம் பெருமான் இல்லை. நீங்க போய் பார்க்கணும்னு தெரியும், அங்க நந்தியம் பெருமான் கிடையாது திருப்பெருந்துறையில மட்டும். ஏன்னா மணிவாசகரே நந்தியம் பெருமானாக வந்ததாக கருதுவதனால குடமுழா நந்தீசனை வாசகனாக கொண்டாய். முழா அந்த முழக்கு முழங்குகிற நந்தியம் பெருமானை வாசகனாகிய மணிவாசகராக கொண்டார் என்பது கருத்து. ஆய்வுக்குரியது. ஒரு சிலர் இதை ஏற்றுக்கொள்வதனால அந்த அடிப்படையில் திருப்பெருந்துறையும் நந்தியம் பெருமான் இல்லை. எனவே இங்கு மீண்டும் வருகிற வழி ஒண்ணு உண்டு, மீண்டு வாரா வழி ஒண்ணு உண்டு. அந்த ஏனைய சொர்க்கம் நரகம் போன்றவற்று செல்லுகிற உயிர் எந்த நிலையிலும் வந்தே தீரும். அது வரவே வராதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மீளும் பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. ஆனால் சாலோக சாமீப சாரூபம் அப்படிங்கிற மூன்று நிலையில் நிற்கக்கூடிய உயிர்கள் மீளவும் வரலாம், வராமையும் போலாம். அங்கிருந்துகிட்டே தவம் செய்து திருவருளோடு கலந்து விடலாம். அல்லது மண் மீது வந்து தோன்றி அப்புறம் போய் திருவள்ளுவர் போய் கலப்பது. எனவே யார் எப்படி அந்த பேர்த்துக்கு செல்ல போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாத ஒன்று. ஆனா நிலை இதுதான். எனவே மீண்டு வருகின்ற நிலை ஒன்று, மீண்டு வாரா நிலை என்பது நிறைய இருக்குது சிவலோகத்திலேயே. இங்கு மீண்டு வருகிற நெறி என்பது கீழ இருக்கிற உயிர். அப்ப மீளா நெறி என்பது சாயுச்சியம் என்பதுதான் மீளா நெறி. என மீண்டு வாரா வழியருள் புரிபவன் அப்படிப்பட்ட அந்த பெருமான் பாண்டி நாடே பழம்பதியாகவும், அவனுடைய நாடு பாண்டி நாடுதான். எனவே பாண்டி நாட்டையே தன்னுடைய பழமையான நாடாக கொண்டிருக்கிறான். நாடு சொல்லிட்ட கொடி சொன்னாரு, அவனுக்கு புரிய கருவி சொல்லி இருக்கிறாரு, அது மாதிரி இங்க நாடு என்பது அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பத்திசை அடியறை பரம்பரத்துப்பவன் உத்தரகோச மங்கை ஊராகவும், அவனுக்கு ஊர் எது? உத்தரகோச மங்கை ஊர். பத்திசை அடியறை தன் மீது தன் திருவடி மீது பக்தி செலுத்துகின்ற அடியார்களை என்ன செய்கிறான்? மேலாக உயர்த்தும். பரம்பரத்துப்பவர், பரம் அப்படின்னா மேலான, பரம்பரம் மேலா மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி, அது மாதிரி மேலானத்துக்கெல்லாம் மேலாக விளங்குகிற வீடு வேற்றினை தன் மீது பக்தி செலுத்துகின்றவருக்கு தருகின்ற பெருமான் உத்தரகோச மங்கையை ஊராக கொண்டிருக்கின்றான். எனவே அவனுக்கு நாடு பாண்டி நாடு, அவனுக்கு ஊர் என்பது உத்தரகோச மங்கையே அவனுக்கு ஊராக இருப்பது. ஆதிமூர்த்திகள் கருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகும், அவனுக்கு என்ன பேரு கேட்டா தேவதேவன். தேவன்னா தலைவன் அர்த்தங்க, தேவதேவன்னா தலைவனுக்கு தலைவன். ஆனா அவருக்கு சுருக்கம் என்ன சொல்லுவாங்க? மகாதேவன் அப்படி இறைவனுக்கு ஒரு பேரு. இன்றும் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா மகாதேவம் உடையார் திருக்கோயில் மகாதேவர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வடநாட்டுக்கு போனீங்கன்னா கூட பெரும்பாலும் வந்து அங்க சொல்லுகிற சொல்லுல வெவ்வேறு பெயர்களை கொண்டிருந்தா கூட மகாதேவன் அப்படிங்கிற பெயர் சிவபெருமானுக்கே உரியது மகாதேவன். ஆனால் இன்றும் கேரள மாநிலத்தில் மகாதேவர் அப்படிங்கிற பெயர் தான் வழங்கப்படுவதை நீங்க பார்க்கலாம். எனவே இறைவனுக்கு எது? ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய ஆதிமூர்த்தி, எல்லாவற்றுக்கும் முதலாக நிற்கக்கூடிய பெருமான். எனவே தேவர் முதலானவற்றுக்கு மேலாக நிற்கின்ற பெருமான், அவர்களுக்கெல்லாம் மேலாக நிற்கிற அந்த பெருமான், அருள் புரிந்து அருளிய அந்த பெருமான், ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய ஆதிமூர்த்தி அப்படின்னா, அதாவது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் அந்தந்த பதங்கள் இருக்கின்றன, அந்தந்த பதங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. இப்ப நீங்க ஆன்ம தத்துவம் என்று எடுத்துக்கொண்டா ஸ்ரீகண்ட உருத்திரர், அதுக்கு மேல எடுத்துக்கொண்டீங்கன்னா வித்யா தத்துவம், எட்டு பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை வழங்கியிருப்பார். எனவே அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் அவங்கவுங்களுக்குரிய எல்லை வழங்கி இருக்கின்ற பெருமான், ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன், தேவதேவன் திருப்பெயராகும், அவனுக்கு பேரு தேவதேவன். சிவபெருமானுக்கு பேர் என்ன? தேவதேவன். தேவதேவன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அரியோனா ஆனந்தமூர்த்தியான் என்பது பின்னாடி நமக்கு பாடியிருக்கிறார். தேவதேவன் திருவாசகத்திலே பல இடங்களில் இறைவனை தேவர்கோ அறியாத தேவதேவன், செலும்பொழிகள் பயந்து காத்து அழிக்கும் மற்ற மூவர் கோனா என்ற முதல்வன் மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை என்று சிவபுராணமுடைய திருவாசகத்திலேயே இறைவனை பல இடங்கள்ல தேவன் தேவன் என்கிற சொல்லால பொறுத்திருக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அப்பசாமி வாக்கு சொன்ன தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் தேடி நின்று என்று போற்றுவார். தேவார்ந்த தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குகிற அந்த வகையில தேவதேவன் என்கிற அதுவே அவனுக்கு திருப்பெயர் அப்படின்னர். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊதி அருளிய பெருமை அருண் மலையாக உணர். இருள் கடிந்து, இருள் என்பது அறியாமை, அறியாமையாகி இருளை கடிந்து அதை நீக்கி அருளை செய்கின்ற அந்த பெருமான் இன்பமாகிய ஆறு மீதூர்ந்து ஓடுகும்படியாக அருள் என்கின்ற மலையை உடையவன். இங்க ஆறு என்பது ஆனந்தம் தான். ஆறு, ஆறு எங்கிருந்து வந்து கொட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலை மீது இருந்துதான் ஆறு தோன்றும். எனவே மலையிலிருந்து வருவதுதான் ஆறு. நீங்க எந்த ஆறு எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, கங்கை எடுத்துக்கொண்டா இமயமலையிலிருந்து தோன்றுகிறது, காவிரி எடுத்துக்கொண்டா குடகு மலையிலிருந்து தோன்றுகிறது, ஒவ்வொரு ஆறும் மலையிலிருந்து தோன்றும். அப்ப ஆனந்தமாகிய ஆறு தோன்றுவதற்கு ஒரு மலை இருக்கும் அல்லவா? ஆம், அருள் என்கிற மலை. அருளாகிய மலையிலிருந்து ஆனந்தம் என்கின்ற ஆறு ஓடி வருகிறதுங்கிற, அதுதான் அங்க அசாங்கத்தில் சொல்லும்போது அருளும் மலை என்பது காம் ஆய்ந்தும்பர். அருளும் மலை, அருளே மலை. எனவே இந்த மலையை எவ்வளவு கொடுத்தாலும் வற்றாது இருக்கக்கூடிய நிலை என்பது அருளே மலையாக இருப்பது. எனவே இருளை கடிந்து இன்ப ஊர்தி, இன்பமே ஊர்தியாக. எனவே இருளை நீக்கி அருள் என்கிற அந்த இன்பத்தை இங்கு சொல்லுகின்ற வண்ணமாக, இன்பமாகிய ஆறு ஓடும்படியாக நிற்கக்கூடிய அருளே இங்கு மலையாக இருப்பது என்று காட்டுகிறார்.